அனைத்து சமயத்து மெய்ப்பொருள் இயேசுவே, வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே, உண்மைப்பொருள் இயேசுவே.
அதிகாலை நேரத்தில் ஆண்டவர் சமூகத்தில் அமைதியை தேடி வானொலி பெட்டிக்கருகில் ஆவலோடு காத்திருக்கும் நண்பர்களே, உங்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. சங்கீதம் 119:105.
பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே இறுதியாக யோவான் எழுதின சுவிசேஷம் 17 அதிகாரத்தை சிந்திக்க துவங்கினோம். இது பிரதான ஆசாரியரின் ஜபம் என்று அழைக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் ஜபமாய் இருக்கிறது. இந்த ஜபத்திலே முதலாவது அவர் தனக்காக ஜபிக்கிறார். அப்படி ஜபிக்கும் பொழுது அவர் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும் என்று கேட்டுக் கொள்கிறார். இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக வந்து தண்டனை ஏற்றுக்கொண்டபடினாலே அவர் மகிமைப்பட்டார். இரண்டாவது வசனத்திலே நாம் குறிப்பாக சிந்திக்க வேண்டிய மற்றும் ஒரு காரியமும் உண்டு. யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கிறவர் என்று வாசிக்கிறோம். ஆம், அருமையானவர்களே, மாம்சமான எல்லாவற்றிற்கும் மேலே அவருக்கு வல்லமை உண்டு. இந்த பூமியில் உள்ள ஒவ்வொருவரையும் தன்னை நோக்கி பணிய வைக்க முடியும். நம் எல்லாரையுமே அவர் கட்டுப்படுத்தி நடத்த முடியும். ஆனால் அவர் அப்படி செய்யப்போகிறதில்லை. அவர் நமக்கு சுயாதீனம் அளித்திருக்கிறார். தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்த அன்பின் வெகுமதிதான் திருச்சபை. எனவேதான் குமாரனுக்கு தந்திருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கிறார் என்று வாசிக்கிறோம். இவ்வாறு சொல்லும்பொழுது யார் யாரை தேவன் குமாரனுக்கு கொடுத்திருக்கிறார் என்று ஒருவேளை நீங்கள் கேட்கலாம். அழைப்பானது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யார் அதை புரிந்து கீழ்ப்படுகிறார்களோ அவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்கிறார்கள். எனவேதான் யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வாசிக்கிறோம். உலகத்தில் உள்ள எந்த மனிதனும் எனக்கு நித்திய ஜீவனை குறித்து எதுவுமே தெரியாது என்று சொல்ல முடியாது. தீர்மானிக்கும் பொறுப்பை ஒவ்வொரு மனிதனுடைய கரத்திலேயும் அவர் விட்டுவிட்டிருக்கிறார். யோவான் 17:3 பாருங்கள். உண்டான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். தேவன் தெரிந்தெடுக்கிறார் என்று சொல்லும்பொழுது சிலரை அவர் தடுத்து நிறுத்துகிறார் என்று எண்ணுகிறீர்களா? இல்லை பிரியமானவர்களே, மெய் தேவனாகிய கர்த்தரை அறிவதும் குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை அறிவதுமே நித்திய ஜீவன். உண்மையான கடவுளையும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற விருப்பம் உங்களுக்கு உண்டா? அந்த விருப்பம் இருக்கும் என்றால் நீங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவருடைய அழைப்பை கேட்டு தங்கள் இருதயங்களிலே அவருக்கு மறு உத்தரவு சொன்ன ஒவ்வொருவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கிறார். அவர்கள் ஒவ்வொருவருமே தங்கள் சுய விருப்பத்தினாலே இயேசுவண்டை வந்தவர்கள். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவை குறித்து எவ்வளவு அறிவு உங்களுக்கு இருக்கிறது என்பது முக்கியமல்ல, எப்படிப்பட்ட அறிவு இருக்கிறது என்பதே முக்கியமானது. அதேபோல எவ்வளவு விசுவாசம் உங்களுக்கு இருக்கும் என்கிறது முக்கியமல்ல, எப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கிறது என்பதே முக்கியமானது. ஒருவர் தவறான காரியங்கள் மேலேயும் விசுவாசம் வைக்க முடியும். எதின் மேலே விசுவாசம் வைக்கிறார்கள் என்பது முக்கியமானது. இங்கே மிக தெளிவாக நாம் வாசிக்கிறோம், உண்டான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். விசுவாசம் கேள்வியினாலே வரும். எதை கேட்பதனாலே வருகிறது? கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதனாலே விசுவாசம் வருகிறது. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறது? இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கமண்ணப்பட்டு உயிரோடு எழும்பினார் என்று கூறுகிறது. இவைகள்தான் சத்தியம். உண்மையை குறித்த அறிவும் அந்த அறிவுக்கு நாம் கொடுக்கும் பதிலுமே விசுவாசம். விசுவாசம் என்பது இயேசு கிறிஸ்துவை நம் சொந்த இரட்சகராக நம்புவது. ஆம், நித்திய ஜீவன் என்பது பிதாவாகிய தேவனை அறிவதும் அவர் அனுப்பின குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை அறிவதும். இயேசு என்பது இரட்சகருடைய பெயர். கிறிஸ்து என்பது அவருடைய மேசியாவின் ஸ்தானம். இஸ்ரவேலின் ராஜா என்பதுதான் அதன் பொருள். அவரை அறிவது என்றால் அவரை அறிகிற கிருபையிலே வளர்வது. இயேசு கிறிஸ்துவை குறித்த அறிவிலே நாம் மென்மேலும் வளரும் பொழுது நாம் உறுதியான நிச்சயமான ஒரு இடத்திற்கு வருகிறோம். ரட்சிப்பை குறித்த நிச்சயம் இல்லாதவர்கள் ஒன்று ரட்சிக்கப்படாதவர்கள், இல்லையென்றால் கிறிஸ்துவிலே குழந்தைகள். தாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற அறிவுக்குள்ளே கடந்து வரும் இடத்திற்கு அவர்கள் வர வேண்டும். பிதாவாகிய தேவனையும் குமாரனாய் இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இந்த காரணங்களினாலேயே நாம் கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்வது முக்கியமானது. அந்நியர் விளிம்பிலே இருந்து கொண்டு ரட்சிப்பின் நிச்சயமற்றவர்களாயிருக்கிறார்கள். யோவான் 17:4 வசனம் பாருங்கள். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். இங்கே இயேசு பிதாவினிடத்திலே இறுதி அறிக்கையை சமர்ப்பிக்கிறார். இன்னமும் அவர் சிலுவையிலே மரிக்கவில்லை. முடிவு பெறாத காரியத்தையும் முடிவடைந்தது போல கூறுகிறார். ஆம், தேவனுக்கு கடந்த காலம் எப்படி நிச்சயமும் உறுதியுமானதோ அதேபோல எதிர்காலமும் நிச்சயமும் உறுதியுமானது. இனிதான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக மரிக்கும்படியாக போகிறார். சிலுவையிலே மரிக்கும் பொழுதும் முடிந்தது என்று மிக தெளிவாக கூறினார். அதாவது தம்முடைய மீட்பின் பணி முடிந்தது. நம்முடைய மீட்புக்காக எதையெல்லாம் தேவையோ அதையெல்லாம் அவர் செய்து முடித்து விட்டார். அவர் செய்து முடித்த பணியோடு வேறு எதையும் நாம் கூட்ட தேவையில்லை. எனவே ரட்சிப்பு என்பது தேவன் நம்மிடத்திலே செய்யும்படியாய் கேட்கும் எதுவுமல்ல. ஏற்கனவே அவர் செய்து முடித்ததைத்தான் கோருகிறார். அதற்காக நீங்கள் உரைக்கிற பதிலே உங்களை ரட்சிக்கும். யோவான் 17:5 பிதாவே, உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும். பிலிப்பியர் 2:2 இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே வெறுமையாக்கினதை குறித்து வாசிக்கிறோம். சிலர் சொல்கிறார்கள் அவர் தனது தெய்வீகத்தை விட்டு வந்தார் என்கிறார்கள். ஆனால் யோவான் தமது சுவிசேஷத்திலே வார்த்தை மாம்சமானது என்று தெளிவாய் கூறியிருக்கிறார். மரியாளின் மடியிலிருந்த இயேசு பாலகன் ஒரு வார்த்தை சொன்னால் அண்ட சராசரங்களும் இல்லாமல் போய்விடும். அவர் 99.9% மட்டும் தேவனல்ல, அவர் 100%க்கு 100% தேவனாயிருக்கிறார். எனவே அவர் எதை துறந்து வந்தார்? அவருடைய மகிமையை துறந்து வந்தார். பல வேளைகளிலே கிறிஸ்துமஸ் காலங்களிலே நாம் அவரை பார்க்க வந்த மேய்ப்பர்களை குறித்தும் தேவ தூதர்களை குறித்தும் ஞானிகளை குறித்தும் பேசுகிறோம். அது மட்டுமல்ல, பிரியமானவர்களே, அவர் மகிமையின் தேவனாய் இருக்கிறார். எல்லா சிருஷ்டியுமே அங்கே இருக்கிறது. உலகத்திலே பிறந்த அத்தனை மனிதர்களும் அங்கே வந்திருக்க வேண்டும். இந்த உலகத்திலே ஒரு தலைவர் மரித்து போனால் நாட்டின் எல்லா இடங்களிலிருந்தும் வருகிறார்கள், உலகத்தின் பல பகுதிகளிலிருந்தும் வருகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிலே உலகத்தின் எல்லா பகுதிகளிலிருந்தும் அவரை பார்க்க வந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மகிமையை அவர் பெற்றுக் கொள்ளக்கூடியவராய் இருந்தாலும் அதையெல்லாம் துறந்துதான் அவர் வந்தார். இப்பொழுது அவர் பரலோகத்துக்கு திரும்பி செல்ல ஆயத்தமாகிறார். தனது மகிமையை திரும்ப பெற்றுக் கொள்ளப் போகிறார். தொடர்ந்து வருகிற வசனங்களிலே இயேசு தன்னுடைய சீஷர்களுக்காக ஜெபிக்கிறார். பாருங்கள், யோவான் 17:6 நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள், அவர்களை எனக்கு தந்தீர், அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து சில வசனங்களிலே இவர்களை குறித்து அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். 2 சொல்லும்பொழுது நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் என்கிறார். 6 நீர் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷர் என்கிறார். 9 வரும்பொழுது நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன் என்கிறார். 11 சொல்லும்பொழுது நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல உண்டாயிருக்கும்படிக்கு என்கிறார். மீண்டும் 12 நீர் எனக்கு தந்தவர்கள் என்று சொல்கிறார். மீண்டுமாக தெரிந்தெடுத்தல் என்னும் கொள்கையை குறித்து நாம் பார்க்கிறோம். இதை குறித்து இயேசு பிதாவினிடத்திலே பேசுகிறார். இது பிதாவுக்கும் அவருக்கும் இடையிலே உள்ள ஒரு தனிப்பட்ட உரையாடல். ஆனால் தனது சீஷர்களும் அதை கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். தெரிந்தெடுத்தலை குறித்து நமக்கு மிக அதிகமாக தெரியாது. ஏனென்றால் அது தேவனுடைய பக்கத்தில் இருக்கிறது. தேவனுக்கு தெரிந்திருக்கிற எத்தனையோ காரியங்கள் நமக்கு தெரியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்திலே ஜெபிக்கும்பொழுது அந்த ஜபத்தை கேட்டு அவர் பிதாவின் வலது பார்சத்திற்கு செல்லுகிறார் என்பதை அறிந்து கொள்வது எத்தனை அருமையானதில்லையா? அருமையானவர்களே, நீங்கள் அவருடைய பிள்ளைகளாயிருப்பீர்கள் என்றால் இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து உங்களை குறித்து பிதாவினிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருக்கு சொந்தமானவர்களுக்கும் இடையில் இருக்கிற உறவானது நாம் புரிந்து கொள்ள முடியாத ஒரு உறவு. அவர்கள் தேவனுக்கு சொந்தமானவர்கள், இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டவர்கள். இதைவிட மேலான வார்த்தைகளிலே நாம் விவரிக்க முடியாது. யோவான் 17:7-8 நீர் எனக்கு தந்தவைகள் எல்லாம் உம்மாலே உண்டாயினவென்று இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள். நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து பிதாவின் வார்த்தைகளை அவர்களுக்கு கொடுத்தார். இது மிக முக்கியமானது. அவர்களுக்கு சொத்தோ செல்வமோ மோட்டார் வாகனமோ கொடுக்கவில்லை, பிதாவினுடைய வார்த்தைகளை கொடுத்தார். இயேசு பிதாவினிடத்திலிருந்து வந்தவர் என்பதை சீஷர்கள் விசுவாசிக்கிறார்கள் என்று இயேசு சாட்சி கூறுகிறார். அவர் யார் என்பது அவருக்கு தெரியும். அவருடைய நோக்கத்தை குறித்தும் அவருடைய மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலை குறித்தும் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. இருந்தாலும் அவரோடு இருந்த அந்த 3 அவர்கள் அநேக காரியங்களை அறிந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இயேசு பிதாவினிடத்திலிருந்து வந்தவர் என்பதை அறிந்திருந்தார்கள். அதை அவர்கள் விசுவாசித்தார்கள். யோவான் 17:9 நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், அவர்கள் உம்முடையவர்களாயிருக்கிறார்களே. அருமையானவர்களே, ஒரு அதிர்ச்சி தரும் உண்மையை நான் சொல்ல விரும்புகிறேன். அதைத்தான் இங்கே இயேசு கூறுகிறார். அதாவது இந்த நாட்களிலே உள்ள உலகத்திற்காக அவர் வேண்டிக் கொள்ளவே இல்லை. அவருக்கு சொந்தமானவர்கள் இந்த உலகத்திலே இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களுக்காகத்தான் அவர் வேண்டிக் கொள்கிறார். அதுவே அவருடைய ஊழியமாயிருக்கிறது. இந்த உலகத்திற்காக அவர் மரித்து விட்டார். ஆனால் இந்த உலகத்திற்காக அவர் இப்பொழுது ஜெபித்துக் கொண்டிருக்கவில்லை. அவர் உலகத்திற்காக மரித்தார். இப்பொழுது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்தும்படியாக பரிசுத்த ஆவியானவரை அனுப்பிவிட்டார். இப்பொழுது இயேசு கிறிஸ்து தனக்கு சொந்தமானவர்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். யோவான் 17:10, என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள், உம்முடையவைகள் என்னுடையவைகள், அவர்களில் நான் மகிமைப்பட்டு இருக்கிறேன். அருமையானவர்களே, நம்முடைய ரட்சிப்பின் நோக்கமெல்லாம் நாம் இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதே. நம்முடைய வார்த்தையினாலும் வாழ்க்கையினாலும் இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமையை கொண்டு வர வேண்டும். இதுவே நம்முடைய வாழ்க்கையின் பிரதானமான நோக்கமாயிருக்க வேண்டும். வசனம் 11 பாருங்கள், நான் இனி உலகத்தில் இருக்கிறேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல உண்டாயிருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். இங்கே இரண்டு அற்புதமான காரியங்களுக்காக இயேசு ஜெபிக்கிறார். நாம் பாதுகாக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்பதற்காக ஜெபிக்கிறார். அதாவது நம்மை பிதா காத்துக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறார். ஆம், பரிசுத்தாவினாலே நீங்கள் முத்தரிக்கப்பட்டிருக்கிறபடியினாலே நீங்கள் காத்துக்கொள்ளப்படுவீர்கள். ஏனென்றால் இரட்சகராய இயேசு இப்பொழுதும் உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். இரண்டாவது, நமக்காக அவர் ஜெபிக்கிற காரியம் நமக்குள்ளே ஒற்றுமை ஐக்கியம் இருக்க வேண்டும் என்பதற்காக ஜெபிக்கிறார். விசுவாசிகளுக்குள்ளே இருக்க வேண்டிய ஒற்றுமைக்காக ஐக்கியத்திற்காக இயேசு ஜெபிக்கிறார். பல வித்தியாசமான பெயர்களோடு இயங்கி வருகிற திருச்சபையெல்லாம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஒரே பெயரிலே ஒரே சபையாக மாற வேண்டும் என்பதல்ல. அவர் தன்னுடையவர்களுக்காக ஜெபிக்கும்பொழுது முதல் ஜெப குறிப்பிலே அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறார். இயேசு எந்த திருச்சபை தலைமைத்துவத்தினிடத்திற்கும் ஜெபிக்கவில்லை, பிதாவினிடத்திலே ஜெபிக்கிறார். எப்படி பிதாவும் குமாரனும் ஒன்றாயிருக்கிறார்களோ அப்படியே நாமும் ஒன்றாயிருக்க வேண்டும். பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவனுடைய ஒவ்வொரு ஜபத்திற்கும் பதில் கொடுத்திருக்கிறார். இந்த ஜபத்திற்கும் பதில் கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் எல்லா உண்மையான விசுவாசிகளையும் எடுத்து கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே ஞானஸ்நானம் கொடுத்திருக்கிறார். உண்மையான விசுவாசிகள் எந்த திருச்சபையில இருந்தாலும் அவர்கள் எல்லாரும் கிறிஸ்துவின் சரீரமாகிய அந்த திருச்சபையின் அங்கமாயிருக்கிறார்கள். ஆனால் இந்த உண்மையை உணராமல் இன்றைக்கு அநேக இடங்களிலே விசுவாசிகள் பிளவுபட்டு கிடக்கிறார்கள். ஒரு திருச்சபையிலே உள்ளவர்களுக்கு மற்றொரு திருச்சபையிலே உள்ளவர்களை நேசிக்க முடியவில்லை. ஆனால் உண்மையில் ஒரே ஒரு திருச்சபைதான் உண்டு. உண்மையான விசுவாசிகள் எல்லாரும் அந்த திருச்சபையின் அங்கத்தினர்தான். அதைத்தான் இயேசுவின் சரீரம் என்று அழைக்கிறோம். இயேசுவின் சரீரமாகிய திருச்சபையில இருக்கிற உண்மையான விசுவாசிகள் ஒருவரை ஒருவர் நேசிக்க முடியும். வேதம் மிக தெளிவாக சொல்கிறது, அன்பில்லாதவன் தேவனை அறியான். கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் பெற்றவர்களாயிருந்தும் அன்பற்ற செயல்களை அவர்கள் செய்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல என்பதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இதே சத்தியத்தை பின்னாலே வரும் வசனங்களிலேயும் அவர் கூறுவதை நீங்கள் கவனிக்கலாம். யோவான் 17:12 வசனம், நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொண்டேன், நீர் எனக்கு தந்தவர்களை காத்துக்கொண்டு வந்தேன். வேதவாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டுப்போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டுப்போகவில்லை. மீண்டுமாக இந்த வசனத்திலே நீர் எனக்கு தந்தவர்கள் என்று கூறுகிறார். வேதவாக்கியம் நிறைவேறத்தக்கதாகத்தான் கேட்டின் மகனாகிய யூதாஸ் காரியத்து கெட்டுப்போனான். மற்றபடி பிதா இயேசுவுக்கு கொடுத்த ஒருவரும் கெட்டுப்போகவில்லை. யோவான் 17:13 வசனம், இப்பொழுது நான் உம்மிடத்திற்கு வருகிறேன், அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி உலகத்தில் இருக்கையில் இவைகளை சொல்லுகிறேன். அருமையான சகோதரனே சகோதரியே, நீங்கள் துக்கம் நிறைந்த கிறிஸ்தவர்களாயிருக்க தேவன் விரும்பவில்லை. அவருடைய சந்தோஷத்தினாலே நாம் நிரப்பப்பட்டவர்களாய் இருக்கும்படிக்கே அவர் இந்த உலகத்திலே வந்தார். இன்று சிலர் என்ன நினைக்கிறார்கள் என்றால், எப்பொழுதும் துக்க முகத்தோடு இருப்பதுதான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்று எண்ணுகிறார்கள். சிரிப்பதோ மகிழ்ச்சி அடைவதோ கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல என்று எண்ணுகிறார்கள். இது தவறான ஒரு போதனை. பிரியமானவர்களே, மீண்டும் அந்த வசனத்தை வாசிக்கிறேன், இப்பொழுது நான் உம்மிடத்திற்கு வருகிறேன், அவர்கள் அதாவது சீஷர்கள் அவரை பின் செல்கிறவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி உலகத்தில் இருக்கையில் இவைகளை சொல்கிறேன் என்று இயேசு கூறுகிறார். யோவான் 17:14 பாருங்கள், நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தைகள் பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிறது. இன்றைக்கும் புரட்சியை உண்டு பண்ணக்கூடிய ஒரு புஸ்தகம் என்றால் அது வேத புத்தகமே. உங்களை நீங்களே ரட்சித்துக் கொள்ள முடியாது என்ற புரட்சியான செய்தியை அது சொல்கிறது. இயேசு கிறிஸ்து மட்டுமே உங்களை ரட்சிக்க முடியும் என்ற செய்தியையும் வேதமே கூறுகிறது. நீங்கள் இந்த உலகத்தை சிறந்ததாக்க முடியாது. இயேசு கிறிஸ்து மட்டுமே இதை சிறந்ததாக்க முடியும் என்று வேதம் கூறுகிறது. ஆனால் இப்படிப்பட்ட புரட்சிகரமான செய்தியை கேட்க இந்த உலகம் விரும்புகிறதில்லை. சில பூக்களை ஆங்காங்கே வைத்து மக்களை சுத்தம் பண்ண உலகத்திலே முயற்சி எடுக்கலாம். அருமையானவர்களே, உண்மையான மக்களின் குணநலன் அவருடைய இருதயத்திலே இருக்கிறது. அதை சுத்தம் செய்ய வேத வசனத்தினாலே மட்டுமே முடியும். யோவான் 17:15 வசனம், நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமையை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். கவனித்தீர்களா, இந்த உலகத்திலிருந்து நாம் எடுத்துக் கொள்ளப்படும்படி அவர் ஜபிக்கவில்லை. தீமையிலிருந்து, அதாவது பாவ சோதனையிலிருந்து, பிசாசனிடத்திலிருந்து காக்கப்பட வேண்டும் என்றே ஜபிக்கிறார். என்னையும் உங்களையும் இந்த உலகத்திலே தேவன் வைத்திருப்பதனாலே அவர் மகிமையை பெற்றுக் கொள்ளுகிறார். அருமையானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை தேவனை மகிமைப்படுத்துகிறதா இருக்கிறதா என்பதை சற்றே எண்ணி பாருங்கள். இயேசுவோடு கூட நடுவானத்திலே எடுத்துக் கொள்ளப்படுவது எத்தனை அருமையானது என்று எண்ணுகிறோம். ஆம், அது அருமையானதுதான். அப்படி எடுத்துக் கொள்ளப்படும் பொழுது தேவனுக்கு மகிமை உண்டாகும் என்று எண்ணுகிறோம். அதுவும் உண்மைதான். ஆனாலும் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நம்மை இந்த உலகத்திலே அவர் வைத்திருப்பதனாலும் அவர் மகிமை பெறுகிறார். தேவன் என்னை அறிந்திருக்கிறதைப் போல நீங்களும் என்னை அறிவீர்கள் என்றால், அவர் இந்த உலகத்திலே என்னை வைத்திருப்பது ஒரு அற்புதம் என்பதை நீங்களும் அறிந்து கொள்வீர்கள். நாம் எடுத்துக் கொள்ளப்படுவதற்காக இயங்கிக் கொண்டிருக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 22:17 வசனத்திலே நாம் பார்க்கும்பொழுது, ஆவியும் மனவாட்டியும் வா என்று சொல்லுகிறது என்று வாசிக்கிறோம். ஆம், பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்தின் காரியங்களினாலே சோர்ந்து போய்விட்டார். ஏனென்றால் அவர் துக்கப்படுத்தப்படுகிறார். நாமும் இழைப்படைந்தவர்களாய் காணப்படுகிறோம். கிறிஸ்துவின் மனவாட்டியாகிய நாமும் வாரும் என்று சொல்லுகிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து, நாம் இந்த உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்ளப்படும்படி வேண்டிக் கொள்ளாமல் தீமையிலிருந்து, பாவ சோதனையிலிருந்து, பிசாசு நடத்திலிருந்து காக்கப்பட வேண்டும் என்றே ஜபிக்கிறார். அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவர் நம்மை இந்த உலகத்திலே தீமையிலிருந்து காத்துக் கொள்ளவில்லை என்றால் ஒரு நொடி கூட இந்த உலகத்திலே இருக்க எனக்கு விருப்பமில்லை. இந்த வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் உண்டு. இந்த பூமியிலே காரியங்கள் கடினமாய் இருக்கும் பொழுது நாம் அழுது புலம்புகிறோம். ஆம், இந்த உலகம் கடினமாகத்தான் இருக்கும். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்று இயேசு கூறியிருக்கிறார். ஒவ்வொரு 24 மணி நேரமும் பரலோகத்திலே ஒரு அல்லேலூயா கூட்டம் நடைபெறும் என்று எண்ணுகிறேன். அப்பொழுது தேவதூதர்கள் நான் இந்த உலகத்திலே காக்கப்படுவது எத்தனை அற்புதம் என்று கூறுவார்கள். என்னை இந்த உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்வது எளிது, ஆனால் உண்மையாகவே இந்த உலகத்திலே வைத்து காப்பது ஒரு அற்புதம் என்றே கூறுவார்கள். இதை நாம் கற்றுக்கொள்வோம் என்றால், இந்த உலகத்திலே நாம் சந்திக்கிற பிரச்சனைகளையும், நெருக்கங்களையும், கஷ்டங்களையும், சோதனைகளையும் சந்திக்க அது நமக்கு உதவி செய்யும். ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்திலிருந்து நம்மை எடுத்துக் கொள்ளும்படி அவர் நமக்காக வேண்டிக் கொள்ளாமல் இந்த உலகத்திலே நாம் காக்கப்படும்படியாக வேண்டிக் கொள்ளுகிறார். யோவான் 17:16 வசனம், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. எவ்வளவுக்கு அதிகமாக இந்த சத்தியத்தை இந்த உலகத்திலே நாம் உணர்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாக அவருடைய சித்தத்தையும் அவருடைய நோக்கத்தையும் உலகத்திலே நிறைவேற்றுகிறவர்களாய் இருப்போம். வசனம் 17, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். பரிசுத்தமாக்கும் என்று சொன்னால் பொருள் என்ன? அவர்களை பிரித்தெடுத்துவிடும். விசுவாசி இந்த உலகத்துக்குரியவன் அல்ல, அவன் பிரித்து வைக்கப்பட்டிருக்க வேண்டியவன். இந்த கருத்தானது செய்யப்பட வேண்டிய பணியை குறித்து சொல்லுகிறதே அல்லாமல் அந்த மனிதனை குறித்து சொல்லவில்லை. அந்த பணிக்கு ஒரு அர்ப்பணிப்பு வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையினாலே ஒரு விசுவாசி பிரித்தெடுக்கப்பட்டவனாயிருக்கிறான். கர்த்தருடைய வார்த்தை கர்த்தருடைய மனதை வெளிப்படுத்துகிறது. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட ஊழியத்திற்காக உங்களை பிரத்யேகப்படுத்திக் கொள்ளும்படியாக நீங்கள் வழிநடத்தப்படுகிறீர்கள். கர்த்தருடைய வார்த்தையை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது, அதற்கு கீழ்ப்படியும் பொழுது அவருக்கு நாம் சேவை செய்கிறோம். யோவான் 17:18-19 வசனங்கள், நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். கவனித்தீர்களா, இந்த உலகத்திற்குள்ளே சாட்சிகளாக இருக்கும்படியாக நாம் அனுப்பப்பட்டிருக்கிறோம். நம்மோடு கூட அவர் இணைக்கப்பட்டவராய் அறிந்து கொள்ளும்படி தன்னை பிரித்து வைத்திருக்கிறார். அதேபோல நாமும் உலகத்திலே மற்றவர்கள் நம்மிலே கிறிஸ்துவை காணும்படியாக பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் வாழ அழைக்கப்படுகிறோம். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோம் என்று சொல்கிற நாம் எந்த அளவிற்கு பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் வாழ்கிறோம்? உலகத்தோடு ஒத்த வேஷம் தெரியாமல், உலகத்து மக்கள் செய்கிற எல்லா காரியங்களையும் செய்யாமல், கர்த்தருடைய வசனத்தின்படி நாம் வாழும்பொழுது பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் அவருக்கு சாட்சிகளாக வாழ முடியும். ஜெபிப்போமா. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமபிதாவே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்தபொழுது சிலுவையில் எங்களுக்காக தனது ஜீவனை கொடுப்பதற்கு முன்னதாக உம்மிடத்தில் ஜெபித்த இந்த ஜெபத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தான் செய்ய வந்த பணியை செய்து முடித்தேன் என்று அவர் உறுதியாக கூறினது போல, எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் என்ன பணிக்காக இன்னமும் எங்களை உலகத்தில் வைத்திருக்கிறீரோ அதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் செய்து முடிக்க எங்களுக்கு கிருபையை தாரும். நீர் எங்களை இந்த உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமல் இந்த உலகத்திலே ஒவ்வொரு நாளும் எங்களை காத்து வருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிகளாக ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக உம்மை போல ஒன்றாய் இருக்கும்படி நீர் எங்களை எதிர்பார்க்கிறீர் ஐயா. அந்த அன்பை எங்கள் வானொலி நேயர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் தாரும். அவர்கள் எந்த திருச்சபையின் அங்கமாயிருந்தாலும் மற்ற விசுவாசிகளை நேசிக்கக்கூடிய அன்பை அவர்கள் இருதயத்தின் ஆழத்திலே தாரும். அவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களையும் நேசிக்கக்கூடிய கிருபையை தாரும். இந்த நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய அன்புக்கு சாட்சிகளாக, உம்முடைய வார்த்தைக்கு சாட்சியாய் வாழ நேரே அருள் புரிய வேண்டும் என்று ஜபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து எங்களுக்காக தன்னை பிரித்தெடுத்து வைத்தது போல, நாங்களும் உமக்காக, உம்முடைய நாம மகிமைக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் வாழ கிருபை செய்யும். உலகத்தோடு ஒத்துப்போகக்கூடிய சூழ்நிலையில வாழ்கிறவர்களுக்காக விசேஷமாய் ஜபிக்கிறோம். உம்முடைய பரிசுத்தாவியானவரின் வல்லமையையும் மன தைரியத்தையும் கொடுத்து நீரே அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இந்த நாளிலேயும் அவர்களை காத்துக்கொள்ளும், வரும் ஒவ்வொரு நாட்களும் அவர்களை காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltv@radio882.com. பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காணமாட்டீர்கள். யாத்திராகமம் 14:13. யாத்திராகமம் 14:13.